ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஸ்லோகம் ஒன்றை கூறுகிறார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதி நோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. ஹே பரதர்ஷபா, பரத குல திலகமே அர்ஜுனா, புண்ணியம் செய்த மக்கள் நான்கு விதமாக என்னை வழிபடுகிறார்கள். சதுர்விதா பஜந்தே மாம் மாம் என்னை சதுர்விதா பஜந்தே நான்கு விதமாக வழிபடுகிறார்கள். ஜனாகா சுகிருத்தினகா ஜனாகா புண்ணியம் செய்ததான மக்கள். ஹே அர்ஜுனா, என்னை புண்ணியம் செய்ததான மக்கள் உலகத்தில் நான்கு விதமாக வழிபடுகிறார்கள். அவர்கள் யாதெனில், ஆர்த்தஹா முதல் மனிதன், துன்பம் நீங்க வழிபடுபவன். இல்லை, நாம் அனைவரும் அதே நிலையில் தான் இருக்கிறோம் என நினைக்கிறேன். ஆர்த்தஹா, மேலும் ஒரு படி. அர்த்தார்த்தி, பொருளை விரும்புபவன், செல்வத்தினை விரும்புபவன், முதல் மனிதன் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான துன்பம் நீங்குதல். அடுத்த மனிதன் தனக்கு ஒரு விதமான செல்வங்கள் தேவை, துன்பங்கள் நீங்கியாகிவிட்டது, அடுத்தபடி எனக்கு செல்வம் வேண்டாமா என்றால், அந்த செல்வத்தை அடைதலின் பொருட்டு அழியா செல்வமாக இருக்கக்கூடியதான சிவனாரிடம் பிரார்த்தனை வைக்கிறான். மூன்றாவது ஜிக்ஞாசுஹு என்றால், பரம்பொருளை உள்ளவாறு அறிய விரும்புபவன், அவனுக்கு பெயர் ஜிக்ஞாசுஹு. ஞாத்தும் இச்சுஹு என்று கூறுவார்கள் சம்ஸ்கிருதத்தில். அதை எவன் ஒருவன் அறிய விரும்புகிறானோ அவனுக்கு ஜிக்ஞாசுஹு என்று பெயர். அடுத்தது ஞானி, முற்றும் அறிந்தவன், ஜீவன் முக்தன் அவன். எனவே இறைவனை துன்பம் நீங்க வழிபடுபவரும் வழிபடலாம். செல்வம் பெருகுதல் வேண்டும் என்பதான நிலையில் வழிபடுபவனும் வழிபடலாம். இறைவனின் உண்மையான தன்மையை அறிதல் வேண்டும் என்பவனும் வழிபடலாம். இறைவனை முழுக்க அறிந்து ஞானியாக இருக்கக்கூடியதான ஜீவன் முக்தர்களும் சிவனாரை வழிபடலாம். அதனால்தான் சிவஞான போத சூத்திரத்தில் யாது கூறியுள்ளது என்றால், ஞானமடைந்தவன் பஞ்சாட்சர ஜபத்தையும் சிவாலய தரிசனத்தையும் ஒரு பொழுதும் கைவிடுதல் கூடாது. நமது சைவ சித்தாந்தத்தில் என்னதான் ஞானம் பெற்றிருந்தாலும் அவன் பஞ்சாட்சர ஜபம் மற்றும் சிவாலய தரிசனம் ஆகியவைகளை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்பதான ஒரு கருத்து ஆணித்தனமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விதமாக பக்தர்களை பிரிக்கும் முறை. அடுத்தபடியாக ஒரு பிரிவு காணப்படுகிறது, ராகபக்தி மற்றும் வைதேய பக்தி. ராகபக்தி என்றால், அதாவது தன்னை மறந்து, தன் செயலை மறந்து, இறைவனின் மேல் கொண்ட பேரன்பினால் தோன்றியவாறெல்லாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது இருக்கின்றதல்லவா, அதற்கு பெயர் ராகபக்தி எனப்படும். ராக என்றால் தனது விருப்பம். எனவே விருப்பத்தின்படி செய்கின்ற வழிபாட்டிற்கு ராகபக்தி என்று பெயர். கோடியில் ஒருவருக்குதான் இது போன்றதான நிலையை அடையக்கூடும். நமது நாயன்மார்களுள் ஒருவரான தின்னன் என்ற பெயர் கொண்டதான கண்ணப்ப நாயனார் என்பவரை இதற்கு உதாரணமாக நாம் கூறலாம் அல்லவா. சிவனாருடையதான தேகத்தில் குருதி வடிந்தது என்பதற்காக தனது கண்ணை பிடுங்கி வைத்தார். மற்றொரு கண்ணிலிருந்தும் குருதி வருகின்றது என்ற சமயத்தில் மற்றொரு கண்ணை பிடுங்கினால் எந்த இடத்தில் வைப்பது என்று தெரியாது என்பதால் தனது பாதத்தினை சிவனாருடையதான மேனியின் மேல் வைத்தார். பிடுங்கி வைக்கப் போகக்கூடியதான சமயத்தில் சாக்ஷாத் சிவபெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர். எனவே இவருக்கு நியமங்கள் ஏதும் கிடையாது. இது போன்றதான பக்தர்கள் கோடியில் 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 ஒருவருக்கு தான் அந்த பாக்கியம் கிட்டும். எனவே ராகபக்தி என்று ஒரு விதமான பக்தி. அடுத்தது வைதேய பக்தி. விதிப்படி செய்யக்கூடியதான ஒரு பக்திக்கு பெயர் வைதேய பக்தி என்று பெயர். அதாவது சாதாரண மனிதர்கள் குறிப்பிட்ட பலனை பெறுவதற்காகவோ இறைவனை அடைவதற்காகவோ செய்ய வேண்டிய வழிபாட்டிற்கு விதிமுறைகள் பல உண்டு. அவைகளை மீறி செயல்பட அந்த பக்தர்களுக்கு அதிகாரம் இல்லை. எனவே விதியுடன் கூடிய இவ்வழிபாட்டிற்கு வைதேய பக்தி என்று பெயர். இப்பொழுது வழிபாடு செய்யக்கூடியதான நாம் அனைவரும் வைதேய பக்தர்கள் என்பதான ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஏனெனில் விதிப்படி ஆகம சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி, புராணங்களில் கூறியுள்ளபடி, வேதங்களில் கூறியுள்ள விதிகளின்படி நாம் அனைவரும் சிவனாரை வணங்குகிறோம் என்பதால் நாம் அனைவரும் வைதேய பக்தர்கள் என்பதாகுவோம். இந்த வைதேய பக்தர்கள் அல்லது வைதேய பக்தி மார்க்கத்தினை பின்பற்றுபவர்களுக்கு பல குணாதிசயங்கள் இருத்தல் வேண்டும். அவை பெரும்பாலும் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்றால் அகத்தூய்மை மற்றும் புறத்தூய்மை என்ற இரண்டுடனும் அந்த வைதேய பக்தன் இருத்தல் வேண்டும் என்பது மிக திண்ணமான ஒன்று. பக்தனானவன் வைதேய பக்தம் வைதேய பக்தி மார்க்கத்தினை, அதாவது விதிப்படி சிவனாரை வணங்குதல் என்பதான மார்க்கத்தினை பின்பற்றுபவர்கள் அனைவரும் ஒரு விதமான வழிமுறையை பின்பற்றுதல் வேண்டும். அந்த வழிமுறைகள் பொதுவாக அகத்தூய்மை மற்றும் புறத்தூய்மை என இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. முதலில் அகத்தூய்மை என்பது நிச்சயமாக இருத்தல் வேண்டும். புறத்தூய்மை சந்தர்ப்பத்திற்கு தகுந்தால் போல் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு சிலதான வாய்ப்புகள் உண்டு. அது அந்த சமயத்தில் வரும்பொழுது நாம் காணலாம். ஆனால் அகத்தூய்மை என்று சொல்லக்கூடியதான ஒன்று அனைவருக்கும் இருந்தே தீர வேண்டும். யார் சிவனாருடையதான ஆலயத்தினை தரிசிப்பதற்கு யோக்கியதையானவன் என்பதான கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் கோபி மலினதாரி து சிவம் ஸ்பிருஷதியோ த்விஜஹா ச ஏகவிம்சதி குலம் சஹா அக்ஷயம் நரகம் விரஜேத் த்விஜஹா. எந்த ஒரு நன்கு கற்றறிந்தவன் நன்கு கற்றறிந்தவனாக இருந்த பொழுதிலும் கோபி மிகவும் கோபம் அடைந்தவனாக இருப்பானோ, அல்லது மலினதாரி அனைத்து விதமான அழுக்குடனும் இருப்பவனாக இருப்பானோ, அப்பேற்பட்டதான ஒருவன் சிவம் சம்ஸ்பிருஷதி சிவனாரை தொடுவானே எனில் சஹா அவன் ஏகவிம்சதி குலம் அவன் மட்டும் அல்லாமல் அவனது அடுத்த 21 தலைமுறைகள் அக்ஷயம் நரகம் விரஜேத் அழிவற்றதான நரகத்திற்கு செல்லக்கூடும். எனவே சிவனாரை கற்றறிந்த ஒருவன் இந்த குணத்துடன் சென்று திருமேனியினை தீண்டுகிறான் என்றால் அவனுக்கே இவ்வளவு இன்னல்கள் நேரும் என்றால் சாமான்யமான பக்தன் அவர்களை விட இந்த கோபங்கள் அனைத்தும் அறவே அற்றவனாக இருத்தல் வேண்டும். ஆலயத்துள் சென்று சண்டை போடுவது, மற்றவர்களிடம் கடிந்து கொள்வது, தேவையில்லாததான வார்த்தைகளை பேசுவது போன்றதான எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுதல் கூடாது. அவன் கற்றறிந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு இதை போன்றதான குணங்கள் கூடா என்கிறது சுப்ரபேதம் என்று சொல்லக்கூடியதான சைவ ஆகம நூல். அடுத்தபடியாக மனக்கட்டுப்பாடு தேவை. கோவிலுள் தேவையற்றதான செயல்களில் ஈடுபடுதல். இன்று நாம் அனைவரும் பல ஆலயங்களில் விரும்பத்தகாததான பல விஷயங்களை பார்க்கிறோம். அதை போன்ற விஷயங்கள் அனைத்திற்கும் பக்தன் என்றதான பெயரில் செல்லக்கூடியவனிடத்தில் மனக்கட்டுப்பாடு என்பது கிடையாது. இது எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்றால், சித்தே சலதி சம்சாரோ நிச்சலே மோக்ஷ ஏவது தஸ்மாத் சித்தம் ஸ்திரம் குர்யாது பிரஜையா பரயா புதஹா. புதஹா என்று சொல்லக்கூடியதான ஒரு புத்திசாலியானவன், ஒரு மனிதன் சித்தம் மனம் ஒருநிலைப்படாமல் அசைகின்ற பொழுது, ஒரு இலக்கில் ஒன்றி இராத பொழுதில் சம்சாரியாக போகியாகிறான். போகத்தில் ஒரு மனிதனுடையதான சித்தமானது எப்பொழுதும் உலகியல் சார்ந்ததான விஷயங்களிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் போகியாகிறான். அதாவது இன்பங்களை நுகருபவனாக இருக்கிறான். அந்த இன்பங்கள் மட்டும் நுகருதல் என்பதை குறிக்கோளாக கொண்டவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது அவனுக்கு பலவிதமான இன்னல்களும் நேருகின்றது. ஆனால் தஸ்மாத் சித்தம் ஸ்திரம் குறியாது பிரஜையா பரயா சிவஹா. அவனது மனம் தெய்வத்திடமே மாறாமல் அசையாமல் நின்று இருக்குமேயானால் அவன் மோட்சத்தை அடைகிறான். ஆகையால் அறிவாளியான ஒருவன் தனது சித்தத்தை மேலான மேதையால் தெய்வத்திடம் நிலை பெறுமாறு செய்துவிட வேண்டும் என்கிறது தேவி காலோத்தரம் என்பதான ஒரு ஆகமம். கோவிலுக்குள் செல்லக்கூடியதான ஒரு பக்தனானவன் எப்பொழுதும் உலகியல் விஷயத்திலேயே பற்று உள்ளவனாக இருத்தல் கூடாது. உலகியல் விஷயத்தை காட்டிலும் மேன்மையான விஷயம் ஒன்று உள்ளது, அது பரம்பொருள், அவரே கடவுள். அந்த கடவுளுக்கு இருக்கக்கூடியதான எண்குணம் சர்வஜ்ஞத்துவம் சர்வகர்த்திருவம் அநாதிபோதத்துவம் அடுத்த சக்தித்வம் என்பதான அனைத்து குணங்களும் எனது ஆத்மாவிற்கு இருத்தல் வேண்டும் என்பதான ஒரு மனப்பான்மையுடன் அந்த பக்தனானவன் கோவிலுக்கு செல்லுதல் வேண்டுமே தவிர கோவிலில் தேவையல்லாததான ஒரு எண்ணங்கள் கூடாது பக்தனிடத்தில். அடுத்தபடியாக ஆலய பிரவேச முறை. ஆலயத்தில் பிரவேசிக்க கூடியவன், அதாவது ஆலயத்தின் உள்ளே நுழையக்கூடியவன், அவனுடையதான குணம்தான் பெரும்பாலும் என்று எடுத்துக்கொண்டுள்ளேன். ஏனெனில் அதை சொல்லிவிட்டால் மற்ற அனைத்தும் எளிமையாக புரிந்துவிடும் என்பதான காரணத்தினால் சுமனாஸ்ச சுஷாந்தஸ்ச பூத்வா தியாயன்னு சதாசிவம் பாத பிரக்ஷாலனம் கிருத்வா ஆலயம் து பிரவேசயேத் என்கிறது நமது சுப்ரபேதம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆகமம். அதாவது சேவார்த்திகள் யாவரும் தனது கைகளையும் கால்களையும் முதலில் சுத்தம் செய்து கொண்டு அமைதியான தூய மனது உடையவர்களாகவும் சாந்த குணம் உடையவர்களாகவும் தம் கையில் மலர்களை எடுத்துக்கொண்டு மனதில் சிவனாரை தியானித்தவாறு தேவாலயத்தினுள் பிரவேசிக்க வேண்டும் என்பதாகும். எனவே ஆலயத்திற்கு செல்லும் சமயத்தில் அவசியம் தனது சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு பூஜை பொருளை எடுத்து சென்றே தீர வேண்டும். புஷ்பமோ அல்லது வேறு ஏதாவது பூஜைக்கு தேவையான உபகரணங்களோ வேறு ஏதாவது பில்வமாலையோ எது வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். சிவனார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று கூறுகிறார். அதாவது பகவான் கீதையில் கூறுகிறார், எவர் ஒருவன் பக்தியுடன் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், பத்திரம் இலை புஷ்பம் பூ பலம் பழங்கள் தோயம் நீரை கூட எடுத்து செல்லலாம், ஆனால் அதனை பக்தியுடன் எடுத்து செல்ல வேண்டும். அதை நான் எடுத்து ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன் என பகவான் கீதையில் சொல்கிறார். அதை போல ஆகமங்களும் ரிக்தபாணிஸ்து நோபேயாத் ராஜானம் தேவதா குரும் என்கிறது. வெறும் கையுடன் அரசர்களையும் தேவதையும் ஒருவருடையதான குருநாதரையும் பார்த்தல் கூடாது. ஆலயத்திற்கு செல்கிறோம் என்றால் நாம் ஏதாவது ஒரு பூஜை பொருள் எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கொடுத்தால்தான் மாட்டுப்பூவோ அல்லது மாற்று பிரசாதமோ கொடுப்பதற்கு அங்கு இருக்கக்கூடியதான அர்ச்சகரால் இயலும். அதை கொடுக்காமல் அர்ச்சகர் இதை கொடுக்கவில்லை அர்ச்சகர் பூ கொடுக்கவில்லை, பழம் கொடுக்கவில்லை என்றால் நாம் கொடுத்தால்தானே அவரால் கொடுக்க முடியும். மேலும் இன்றைய காலகட்டத்தில் நம்மால் சேகரிக்க முடியும் என்பதான நிலைமை இருந்து நாம் எடுத்து சென்றால் பரவாயில்லை. அதுவும் இல்லை, எனக்கு வசதி இல்லை, என்னிடம் பண வசதி இல்லை என்றால் அதற்கும் சைவ ஆகமங்கள் ஓர் வழியினை கூறுகிறது. அது யாதெனில், நான் மனதாலேயே அனைத்தையும் சமர்ப்பிக்கிறேன் என்பதான ஒரு பாவனை இருந்தாலே போதும். நாம் கோவிலுக்கு சென்றால் நான் இறைவனை பார்க்க வேண்டும் என்பது கிடையாது, இறைவனுடையதான அருள் பார்வை என் மீது பட்டால் போதும் என்பதான ஒரு நிலை பக்தனுக்கு இருத்தல் வேண்டும். இன்றைய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடியதான அத்துணை சிவாலயங்களிலும் நாம் எங்கு நின்று பார்த்தாலும் சிவனாரை தரிசிக்கக்கூடியதான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது. எனது சித்தறிவுக்கு எட்டியவரை, ஏதாவது ஒரு கோபுரத்திற்கு பக்கத்தில் இருந்து பார்த்தாலோ, அல்லது சிவன் சன்னதிக்கு அருகில் இருந்து பார்த்தாலோ, நந்திக்கு முன்பிருந்து பார்த்தாலோ, பின்பிருந்து பார்த்தாலோ, எந்த இடத்திலாவது சிவனாரை ஒரு முறையாவது இனி அளவாவது நம்மளால் தரிசிக்க முடியும். ஆனால் அதை அனைத்தையும் விட்டுவிட்டு நான் சிவனாரை முதலில் சென்று தரிசிக்கிறேன், சிறப்பு தரிசன கட்டணச்சீட்டு வாங்கி தரிசிக்கிறேன், அதை அனைத்தையும் அவர் எதிர்பார்த்தலே கிடையாது. அவர் பக்தனிடம் இருக்கக்கூடியதான உண்மையான அன்பினை மட்டுமே எதிர்பார்க்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இது அடுத்த மிக முக்கியமான ஒரு குணம். அடுத்தது தேவையான ஆத்ம குணங்கள். சிவனாரை தரிசிக்க செல்லும் பொழுது ஒருவனுடையதான ஆத்ம குணம், தன்னுடையதான அகத்தே இருக்கக்கூடியதான குணங்கள் எவ்வாறு இருத்தல் வேண்டும்? தயா, அஸ்பிருகா, அனசூயா, சாந்திஹி, சௌச்சந்து, அகார்பண்யா, அனாயாசகா, ச இத்தம் ஆத்மகுணாகா இமே. சிவனாருடையதான ஆலயத்திற்கு ஒருவன் செல்கிறான் என்றால் அவனது ஆத்மாவில், அவன் அகத்தில் மேற்கூறியதான குணங்கள் அனைத்தும் இருத்தல் வேண்டும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது யாதெனில், தயா, கருணை, அஸ்பிருகா, ஆசையற்று இருத்தல். கோவிலுக்கு செல்ல வேண்டும், முதல் ஆளாக, முதல் தரிசனமாக இன்று நான் தரிசனம் செய்ய வேண்டும், அதெல்லாம் அவை அனைத்தையும் தேவையே கிடையாது. எந்த இடத்திலிருந்து பல பின்னால் நாம் பார்க்க போகிறோம், எந்தெந்த இடங்களில் சிவலிங்கம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். கோபுரமும் கூட ஒரு சிவலிங்கம்தான், பலிபீட்டமும் கூட ஒரு லிங்கம்தான். எனவே எந்த லிங்கத்தினை வேணாலும் நாம் பார்க்கலாம். கோபுரம் ஸ்தூலலிங்கம் தூக்ஷ்மலிங்கம் சதாசிவா, பலிபீட்டம் பத்ரலிங்கம் லிங்கத்ரய மிகோச்சியதே என்று பார்க்க போகிறோம். நாளை அடுத்த நாள் நாம் பார்க்க போகிறோம். எனவே கோபுரத்தை தரிசனம் செய்யலாம், மூலாலயத்தின் கருவறையில் இருக்கக்கூடியதான சிவனாரை தரிசனம் செய்யலாம், அல்லது பலிபீட்டம் என்று இருக்கிறதல்லவா, அதுவும் கூட ஒரு விதமான சிவலிங்கம்தான். எந்த இடத்தில் வேணுமானாலும் நாம் தரிசனம் செய்யலாம். முட்டி மோதி கொண்டு நான் முதலில், நான் முதலில் என்று சென்று மற்றவர்களுக்கும் இன்னல்களை கொடுத்து நாமும் ஒழுங்காக தரிசிக்காமல் இருப்பதை விட ஏதாவது ஒரு இடத்தில் நின்று சிவனாரை நாம் தரிசனம் செய்யலாம். அவ்வாறு தரிசனம் செய்யக்கூடியவனுடையதான மனதில் பல குணங்கள் இருத்தல் வேண்டும். அவைகளுள் ஒன்று தயை என்பதான கருணை, அஸ்பிருகா என்பதான ஆசையற்று இருத்தல், அனசூயா என்று சொல்லக்கூடியதான பொறாமை அற்று இருத்தல். அசூயை என்றால் சம்ஸ்கிருதத்தில் பொறாமை, அனசூயை என்றால் பொறாமையற்று இருக்கக்கூடியவள். நாம் சொல்கிறோம் அல்லவா ரிஷிபத்னி, அவளுக்கு பொறாமையற்று இருக்கக்கூடியவள். இது ஒரு பண்பு பெயர், ஆங்கிலத்தில் இதனை அட்ஜெக்டிவ் என்பார்கள், அது கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே சாந்திஹி, அமைதி, எப்பொழுதும் அலைமோதிக்கொண்டே இருத்தல் கூடாது. கோவிலுக்கு சென்றுவிட்டு, வரும் வழியில் அங்காடிக்கு சென்றுவிட்டு, அங்கிருந்து கடல்கரைக்கு சென்றுவிட்டு, அங்கிருந்து நான் திரையரங்கிற்கு சென்றுவிட்டு என்றும் இருத்தல் கூடாது. கோவிலுக்கு சென்றால் அடுத்தபடியாக நமது இல்லத்திற்கு மட்டுமே வர வேண்டும். இது ஆணித்தனமாக கூறுகின்றது, பின்பு சமயம் வரும் சமயத்தில் அதனை கூறுகிறேன். ஆலயத்திற்கு சென்ற பிறகு தனது இல்லத்திற்கு மட்டுமே வருதல் வேண்டும். என்பதை மிக ஆணித்தனமாக பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது சௌச்சம், மன அமைதி. சௌச்சம் என்றால் உடலில் இருக்கக்கூடியதான தூய்மை. அடுத்தது அகார்பண்யம், கார்பண்யம் என்றால் அல்பத்தனமாக பழகுதல். கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் பக்தர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்பத்தனமாக பழகுதல் என்பது கூடாது. மற்றவர்களுக்கு இடம் விட்டு நான் தரிசனம் செய்கிறேன், மற்றவர்களுக்கு மறைத்து கொண்டே நான் தரிசனம் செய்தல் போன்றவைகள் அனைத்தும் கூடவே கூடாது என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்தது அனாயாசகா, ஒரு வருத்தமின்றி நாம் ஆலயத்தில் இருத்தல் வேண்டும். மன வருத்தம் அனைவருக்கும் இருக்கத்தான் இருக்கிறது, யாருக்கு தான் மன வருத்தம் இல்லை? அந்த அனைத்தையும் நான் கோவிலில் மற்றவர்களிடம் காட்டுகிறேன் என்றால் அவை அனைத்தும் கூடவே கூடாது. இந்த ஆத்ம குணங்கள், அகத்தே இருக்கக்கூடியதான குணங்கள் அனைத்தும் இருந்தே ஆக வேண்டும் என்கிறது சைவ ஆகமங்கள். அடுத்தபடியாக நாம், இது பொதுவானதான ஒன்று, பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம் என்றால் நாம் இந்தெந்ததான குணங்களுடன் இருத்தல் வேண்டும். இதை தவிர நான் க்ஷேத்ராட்டனம் செல்கிறேன், புண்ணிய ஸ்தலங்களுக்கு நான் வந்து க்ஷேத்ராட்டனம் செல்கிறேன் என்றால் அவன் எவ்வாறு கிளம்புதல் வேண்டும்? அதனை சைவ புராணம் என்று சொல்லக்கூடியதான ஒரு நூலானது யாது கூறுகிறது என்றால், ஸ்வகிருஹாதேவ சங்கல்பிய யாத்ராம் வியாக்ர புரஸ்யது தேவதேவம் சமபியர்ச்சிய போஜயித்வா த்விஜானபி சம்பிரார்த்திய தைஹி அனுஜ்ஞாதா நிர்கச்சேத் பக்தி சம்யுதா பராண்ணம் வர்ஜயேத் தீமான் ததானைவ பிரதிக்ரஹம் காமக்ரோதாதிகா தோஷானு விசேஷேன விசர்ஜயேத் விசேஷேன விவர்ஜயேத். ஒருவன் தனது இல்லத்திலிருந்தே சங்கல்பம் என்று சொல்லக்கூடியதான ஒரு நற்சிந்தனை, சங்கல்பம் என்றால் நல்ல சிந்தனை, அதனை செய்து கொள்ள வேண்டும். நான் இந்த ஒரு புண்ணியக்ஷேத்திரத்திற்கு செல்கிறேன், இவ்விடத்தில் வியாக்ரபுரி என்றால் சிதம்பரம் என்பதான இடத்தினை கூறுகிறது. சிதம்பரத்துக்கு ஒருவர் சென்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதான விஷயம் வருகிறது. பிரசங்காத்து நாம் அதனை மற்ற க்ஷேத்திரத்திற்கும் எடுத்துக்கொள்ளலாம். தனது இல்லத்திலிருந்தே ஒருவன் முதலில் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு அதன் பிறகு அவன் யாது செய்ய வேண்டும் என்றால், தேவதேவம் சமபியர்ச்சிய போஜயித்வா த்விஜானபி, தனது இல்லத்தில் தேவதேவம் தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரரை சமபியர்ச்சிய நன்கு ஆராதனம் செய்து, ஒருவர் வெளியூர் செல்கிறார் என்றால் முதலில் தனது இல்லத்தில் சிவபூஜை செய்தல் வேண்டும். போஜயித்வா த்விஜானபி, அந்த சிவனாருடையதான பக்தர்கள், சிவனுடையதான மறு உருவம் கொண்டதான சிவனாருடைய பக்தர்களுக்கு போஜனம் போன்றவைகளை செய்வித்தல் வேண்டும். சம்பிரார்த்திய தைஹி அனுஜ்ஞாதா, சம்பிரார்த்திய அவர்களிடத்தில் கண்முன்னே தெரியக்கூடியதான சிவனாராக இருக்கக்கூடியதான சிவபக்தர்களிடம், சிவனடியார்களிடம், ஆதிசைவர்களிடம் ஆசையினை பெற்றுக்கொண்டு, ஆசியினை பெற்றுக்கொண்டு, அவர்களிடம் அனுமதியை பெற்றுக்கொண்டு, நிர்கச்சேத் பக்தி சம்யுதா, பக்தியுடன் கூடியவனாக இருந்து கொண்டு தனது இல்லத்தை விட்டு புண்ணியஸ்தலத்திற்கு புறப்படுதல் வேண்டும். பராண்ணம் வர்ஜயேத் தீமான் மிக முக்கியமானது. பழங்காலத்தில் யாத்திரிகளுக்கு, அதாவது புனித பயணம் மேற்கொள்ளும் நபர்களுக்கு அன்னம் பாலிப்பதற்காகவே பல இடங்களில் சுத்தமான மடியான முறையில் அன்னம் தயாரிப்பார்கள். அந்த இடத்தில்தான் அந்த யாத்திரிகள் உணவு சாப்பிடுதல் வேண்டும். பழங்காலத்தில் இன்று நாம் நினைக்கிறோம் காசிக்கு செல்ல வேண்டும் என்றால், இன்று காலை நான் மதுரையிலிருந்து கிளம்புகிறேன் என்றால் இன்று மாலைக்குள்ளாக நான் என்னால் காசிக்கு சென்றடைந்து விட முடியும். சென்னை வரை, சென்னையிலிருந்து வானூர்தி வரை நான் சென்று விட முடியும். உத்தரப்பிரதேசம் வரையில் நான் சென்று விட முடியும். ஆனால் பழங்காலத்தில் அது கிடையாது. இவர்கள் யாத்திரையாக செல்லும் சமயத்தில் அந்த யாத்திரிகள் என்பவர்களுக்கு ஆகவே உணவு தயாரிக்கக்கூடியதான இடங்கள் பல உள்ளன. அந்த இடத்தில் மட்டுமே அவர்கள் உண்ணுதல் வேண்டும். பராண்ணம் வர்ஜயேத் தீமான், புத்திசாலியானவன் பராண்ணம் மற்ற இடங்களில், தூய்மையற்று இருக்கக்கூடியதான இடங்களில் ஆகாரத்தினை உட்கொள்ளுதல் என்பதை, மேலும் ததா நைவ பிரதிகிரகம், புண்ணியஸ்தலத்திற்கு செல்பவர்கள் எக்காரணம் கொண்டும் யாரிடமிருந்தும் எந்த தானத்தையும் பெறுதல் கூடாது. பொதுவாக புண்ணியஸ்தலத்திற்கு செல்லக்கூடியதான சமயத்தில் அந்த ஒரு நாள் அவருடையதான உற்றார் உறவினர்கள் அவரிடத்தில் கோவிலில் காணிக்கை சேர்ப்பதற்காக காணிக்கை கொடுத்தல் உண்டு. அதை மட்டும் வேணால் பெற்றுக்கொள்ளலாமே தவிர மற்றவர்களிடம் இவர்கள் எந்த விதமான ஒரு நன்கொடையும் பெற்றுக்கொள்ளுதல் கூடாது. காமக்ரோதாதிகான் தோஷானு விசேஷேன விவர்ஜயேத். காமம் ஆசை, குரோதம் கோபம் ஆகியவைகளான தோஷங்களை விசேஷேன சிறப்பாக விவர்ஜயேத். புண்ணியஸ்தலத்திற்கோ அல்லது நமது இல்லத்தில் அருகில் இருக்கக்கூடியதான ஸ்தலத்திற்கோ நாம் செல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் நாம் மன அமைதியுடன் இருத்தல் வேண்டும். முன்பே கூறினேன், இந்த கோவிலில் தரிசனம் செய்த பிறகு நமது இல்லத்திற்கே வர வேண்டும் என்பது அதன் பிரமாண ஸ்லோகம் தற்பொழுதுதான் கிடைத்தது. லிங்கஸ்ய தர்சனம் கிருத்வா ஸ்வக்ருஹம் பிரவிஷேத் ததஹா. லிங்கஸ்ய தர்சனம் கிருத்வா, சிவனாருடைய சிவலிங்கத்தினுடையதான தரிசனத்தை செய்த பிறகு, அதாவது சிவலிங்க திருமேனியின் மத்தியில் அமைந்திருக்கக்கூடியதான அந்த சிவனார், கபாலீஸ்வர பெருமானோ, சுந்தரேஸ்வர பெருமானோ, ஏடகநாத பெருமானோ, மூலநாத பெருமானோ, தாயுமானவ சுவாமியோ, மற்ற எந்த சுவாமியாக இருந்தாலும் அவருடையதான தர்சனத்தை செய்துவிட்ட பிறகு ஒரு பக்தனானவன் ஸ்வக்ருஹம் பிரவிஷேத், தனது இல்லத்திற்கு மட்டுமே வருதல் வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் செய்யக்கூடியதான ஒரு தப்பு, ஆலயம் என்பதை ஏதோ ஒரு பொழுதுபோக்கு இடமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பாரமார்த்திக பெருவாழ்வை ஒரு சாதகன் அடைவதற்கு மிக உயர்ந்ததான ஒரு இடமாக அமையக்கூடியது ஆலயம் என்பதை நாம் உணருதல் வேண்டும். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலேயே கூறியதை போலதான, இன்றைய தினம் தமிழகம் அனைத்திலும் பேரிடரின் இது ஒரு இறுதி காலம், முடிவு காலம் என்றே கூட இதை நாம் எண்ணலாம். ஏனெனில் சிவபெருமான் சாக்ஷாத் ஆலகால விஷத்தையே ஒரு ஒரு லேக்கியம் போல உருட்டி தனது வாயில் போட்டுக்கொண்டவர். அப்பேற்பட்டதான சிவனாருக்கு தற்பொழுது வந்திருக்கக்கூடியதான இந்த பேரிடர் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம் செய்ய வேண்டியது யாதெனில் இத்தருணத்தில் பக்தியுடன் சிவனாரை வணங்குதல் வேண்டும் என்ற ஒன்று மட்டுமே மிக முக்கியமான விஷயமாக நமது மனதில் கொண்டு இனிவரும் காலங்களில் இப்பொழுதும் கூட நாம் பக்தி ஸ்ரத்தையுடன் தான் வணங்குகிறோம் என்பதில் ஐயமேதும் இல்லை. இருந்தாலும் மேலும் பக்தியுடன், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று கூறுவார்கள், உலகத்தில் இருக்கக்கூடியதான அனைவரும் சுகமாக இருக்கட்டும் என்பதான ஒரு பிரார்த்தனையை மட்டுமே நாம் மனதில் வைக்க வேண்டும். அப்பேற்பட்டதான ஒரு பிரார்த்தனையை நாம் மனதில் வைக்க சைவம் டாட் ஆர்க் என்பதான இந்த ஒரு அமைப்பு நமக்கு ஒரு ஆங்கிலத்தில் பிளாட்ஃபார்ம் என்று சொல்வார்கள், ஒரு ஒரு ஸ்தரத்தினை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமான் உலகத்தில் இருக்கக்கூடியதான அனைவருக்கும் அத்துணை நலன்களையும் கொடுக்க வேண்டும் என எனது மனம் மெய் மொழிகளால் இறைவனுடையதான திருத்தாள்களில் எனது பிரார்த்தனையை வைக்கிறேன். வான்முகில் வழாது பெய்க, மணில் வளம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, சாயுத தீயதெல்லாம் அரண் நாமமே ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதிஷம்.